வணக்கம் ஆயர் அவர்களே, இலங்கையில் இடம்பெறும் கடும் சண்டையினால் வன்னி மற்றும் கிளிநொச்சி காட்டுப்பகுதிகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுமாறு தாங்களும் மன்னார் ஆயர் ஜோசப் ராயப்போ அவர்களும் குரல் கொடுத்து வருகின்றீர்கள். இம்மக்களை சந்திக்கவும் சென்றிருக்கின்றீர்கள். அங்கு தற்போது நிலைமை எப்படி இருக்கின்றது?
இந்த மாதம் 12ஆம் தேதியிலே இருந்து 16ஆம் தேதி வரையும் வவனியாவுக்கு நான் போயிருந்தேன். வவனியாவிலே இருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியிலே, அதாவது வன்னி பகுதியிலே என்ன நடக்கின்றது என்று அறிந்து கொள்கிற நோக்கத்துக்காகத்தான் அங்கே போயிருந்தேன். எனக்கு வன்னி பகுதிக்குள்ளே போகிறதுக்கு இராணுவம் அனுமதி தரவில்லை, மறுத்து விட்டார்கள். ஆனபடினால் நம் அங்கே இருந்து இங்கே வவனியாவுக்கு வந்த துறவிகள், குருக்கள், சகோதரிகள் மற்றும் பொதுமக்களை கண்டு அவர்களிடம் அங்கே இருக்க நிலைமைகளை விசாரித்து அறியக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கூறியபடி அங்கு போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. இலங்கை இராணுவமானது அங்கு ஆக்கிரமிப்பு வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் கிளிநொச்சியை பிடிக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மெதுவாக முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே விடுதலை புலிகளும் அதற்கு எதிர்ப்பு காட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இராணுவமானது செறிவான எறிகணை வீச்சுகளை அவர்கள் அனுப்புவதனால அவைகள் கிராமங்களில் விழுந்து வெடிக்கின்றன. அப்பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் அதில் இருந்து தப்பி போவதற்காக அவர்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களை தேடி செல்கின்றார்கள். இவ்விதமாக மக்களுடைய இடம்பெயர்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. அவர்கள் இந்த A9 பாதையினுடைய கிழக்கு பகுதிக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். மேற்கு பகுதியிலே இருந்தவர்களுடைய கிராமங்கள் எல்லாம் ஒன்று பின் ஒன்றாக விழ அதிலே இருந்து அவர்கள் கிழக்கு பகுதிக்குத்தான் போய்கொண்டே இருக்கின்றார்கள். கிழக்கு பகுதி என்று சொல்கிற நேரத்தில் ஒரு இடத்துல மாத்திரமல்ல, கிளிநொச்சியிலே இருந்து கிட்டத்தட்ட 15-20 மைல்களுக்கு அப்பாலேயும் போய்கொண்டே இருக்கின்றார்கள். இவ்விதமாக மக்களுடைய இடம்பெயர்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. மக்களுடைய அவலங்களை பற்றி அந்த மக்கள் எடுத்து கூறினார்கள். இவர்களுக்கு போதிய இல்லிடங்கள் இல்லை, அவர்களுக்கு தற்காலிக கொட்டைகள் அமைக்கிறதுக்கும் காலம் போதாது இருக்கின்றது. ஏனில் அவர்கள் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி செல்வதனால இனி அவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் அங்கே இருக்கின்ற முல்லைத்தீவு அரசாங்க அதிபரும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரும் தங்களால் என்ன முயற்சிகளை செய்து கொண்டு அங்கு அவர்கள் தங்களுடைய கிராம சேவர்கள் வழியாக இந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த விதமான இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கே இருந்த தொண்டர் நிறுவனங்களும் தங்களுடைய வேலைகளை செய்தன. UN, UNICEF, மற்றது ICRC, அதோடு சேர்ந்து எங்களுடைய கரிட்டாஸ், ஜே சபை அகதி பணிகள், இப்படியான இந்த தொண்டர் சபைகள் எல்லாம் தங்களுடைய இயலுமான பணிகளையும் இந்த கஷ்டமான காலத்திலே செய்து கொண்டே இருந்தார்கள். எங்களுடைய மேற்றாசனத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 7 பங்குகள் மூடப்பட்டு விட்டன. ஏனென்றால் அங்கே இருக்கிற மக்கள் வெளியேறிவிட்டார்கள். குருக்களும் அங்கே இருந்து இந்த மக்களோடு வெளியேறி போனதுனால இந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் வெறிச்சோறி போகின்றன. இப்பொழுது கேள்விப்படுகின்றேன், கிளிநொச்சியில முதலாக இருக்கின்ற அந்த மக்கள் இடம்பெயர்ற அந்த நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். அவர்களும் அச்சத்தோடும் பயத்தோடும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது இந்த இடம்பெயர்வு நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்திலையும் அவர்கள் புறப்பட்டு இடம்பெயர்ந்து போகத்தான் வேணும். இவ்விதமாக ஒவ்வொரு இடமாக அவர்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை வந்திருக்கின்றது. இவற்றின் மத்தியில் அரசாங்கமானது இந்த வெளிநாட்டைச் சேர்ந்த தொண்டர் நிறுவனங்கள் எல்லாம் உடனடியாக வெளியேற வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாகனங்கள், தங்களுடைய சொத்துக்கள் இவற்றை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பவனியாவுக்கு போக வேணும். பவனியாவில் இருந்து அவர்கள் தங்களுடைய தொண்டு வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி கண்டிப்பான கட்டளை வைத்தது நிமித்தம் UN, மற்றது UNICEF, அவற்றைச் சேர்ந்த தொண்டர் நிறுவனங்கள் இவையெல்லாம் பவனியாவுக்கு சென்று விட்டன. நேற்று அவர்கள் வாகனங்களோடு தொடராக எல்லாரும் பவனியாவுக்கு வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ICRC மாத்திரம் இன்னும் அங்கு இருக்கின்றது. தங்களுடைய கடமை இப்படியான நேரங்களில் மக்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி, ஆனால் அவற்றையும் இனி அரசாங்கம் வற்புறுத்தக்கூடும், என்ன செய்வார்களோ தெரியாது. என்ற அவர்களுடைய மேண்டேட்டும் அது அப்படி இருக்கிறதுனால இந்த நிலவரத்தில் எமது கரிட்டாஸ் அல்லது ஜே சபை அகதி பணிகள் இப்படியான தொண்டர் திருச்சபையினுடைய தொண்டர் சபைகளை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது சொல்லப்பட்டது என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஒரு NGOs என்று சொல்லி நாங்கள் கணிப்பதில்லை. இவைகள் திருச்சபையினுடைய சமூக பணிகள் செய்து கொள்கின்ற ஸ்தாபனங்கள். ஆகையினால இவை திருச்சபையோடு சம்பந்தப்பட்டவைகள். திருச்சபையினுடைய சமூக பணியிலே ஈடுபடுறவர் ஆனதுனால அவர்கள் பொதுவாக இப்படியான இதுகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை. அவர்கள் இடம்பெயர்ந்து போகிற மக்களோடு அவர்களும் ஒன்றாக இருந்து திருச்சபையானது மக்களை விட்டு பிரிந்து செல்வதில்லை. மக்கள் தான் திருச்சபை, திருச்சபை தான் மக்கள். ஆகினால இந்த மக்களோடு இருந்து அவர்கள் பணிபுரிகிறது தான் இந்த நேரத்திலையும் சரியானதுபடினால அவர்கள் அங்கிருந்து மக்களோடு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்யத்தான் தீர்மானித்திருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்து போனவர்கள் இப்போ அவருடைய பாதுகாப்பை பற்றித்தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இடம்பெயர்ந்து போனவர்கள் எல்லோரும் இராணுவ கட்டுப்பாடு பகுதிக்கு வர வேணும், அங்கே இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று துண்டு பிரசுரங்களையும் போட்டு அவர்கள் இவற்றை பிரசித்தப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த பாதுகாப்பான இடம் பவனியாவிலே அமைச்சு அந்த முகாமை அங்கே வைக்க அவர்கள் யோசித்து இருக்கின்றார்கள். இந்த முகாமானது மக்கள் இப்பொழுது இடம்பெயர்ந்து போயிருக்கிற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு தூரத்தை இந்த இடம்பெயர்ந்து போன மக்கள் கடந்து வருவார்கள் என்று எவ்விதமாக எதிர்பார்க்கிறது? அது ஒரு சிரமமான அலுவல்தான். இரண்டாவதாக, எல்லா மக்களும் இப்படி இராணுவ பகுதிக்கு வர விரும்புவார்கள் சொல்ல முடியாது. தாங்கள் இப்படி வந்தால் தங்களுக்கும் விடுதலை புலிகளோட சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி முத்திரை குத்தி அரசாங்கம் தங்களையும் தண்டிக்க கூடும் என்ற பயமும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனபடியினால எல்லாரும் அங்கு இராணுவ கட்டுப்பாட்டுள்ள இடங்களுக்கு போவார்கள் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் இந்த போக விரும்புகின்ற அந்த மக்களுக்கு விடுதலை புலிகள் தங்களுடைய தயவு சாட்சியத்தை காட்டி உத்தரவு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த மக்களும் இப்படி இராணுவ கட்டுப்பாட்டான பகுதிக்குள்ளே போய் தங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு, அது மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கு. ஏனென்றால் இந்த இடம் வந்து போய் இந்த மக்கள் மத்தியிலே மன்னார் பகுதியிலிருந்து வந்த ஏராளமான மக்கள் கிட்டத்தட்ட 40,000 மக்கள் உண்டு. அவர்கள் இப்பொழுது கிட்ட 6 மாத காலமாக இடம்பெயர்ந்து அகதிகளாக திரிகின்றார்கள். இந்த மக்கள் திரும்பவும் தங்களுடைய சொந்த இடத்துக்கு போவது என்று சொன்னால் அதுதான் மிகவும் உசிதமான ஒரு காரியம். ஆகையினால விடுதலை புலிகள் இவர்கள் மேல மனமிறங்கி இவர்களுக்கு பாசு கெடுபிடிகள் எல்லாத்தையும் எடுத்து இவர்கள் தங்களிடங்களுக்கு அனுப்பி வைத்தால் அது மிகவும் நல்ல ஒரு காரியமாகவும் அவர்களுக்கு உதவுகிற ஒரு காரியமாகவும் இருக்கின்ற எண்ணுகின்றேன்.
பிரபாகரன் மறைவிடத்தில் குண்டு வீசியதாக இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. தமிழ் விடுதலை புலிகளை அரசு படைகள் அழித்தே தீரும் என்று அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சேயும் தெரிவித்துள்ளார். தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமைதி எப்படி வரும்?
அமைதியை பற்றி இந்த நேரத்தில் ஒருதரும் இங்கே பேசவில்லை. ஏனென்றால் சண்டையை பற்றி தான் பேசுகிறார்கள். ஏனென்றால் நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்று காண வேண்டும் என்று சொன்னால் அதிகமான மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த முடிவு கொண்டு வரன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய தீர்வு, இதை நாங்கள் இராணுவ மார்க்கமாகமா இதுதான் அதை செய்யலாம் என்று சொல்லி, எனவே அவர்கள் இதை இராணுவ தீர்வின் மூலமாக இந்த முடிவை கொண்டு வரக்கு திணிக்கிறார்கள். ஆகவே அங்கு அமைதியை பற்றி பேசுவார் ஒருவரும் இல்லை.
இப்ப இந்த இடம்பெயர்ந்த மக்களோட இடம்பெயர்ந்து அங்க ஒவ்வொரு தடமும் ஒவ்வொரு இடமா மாறி மாறி போற மக்களோட குருக்களும் கன்னியர்களும் போய்கிட்டு இருக்காங்களா? அவங்களுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா?
ஆம், அங்கே இருக்கின்ற குருக்கள் கன்னியர்கள் அவர்கள் இந்த மக்களோட மக்களாக அவர்கள் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். பொதுவாக இந்த மக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற இயலதாகவே இருக்கின்ற பங்குகள் இவைகளை நாடித்தான் போகின்றன. ஆகவே அந்த பங்குகளில் இருக்கின்ற அந்த வசதிகள், அங்கே இருக்கின்ற குருக்கள், இனி அவர்களோட இடம்பெயர்ந்த குருக்களும் போய் சேர்ந்து இந்த தொண்டுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள்.
இப்போ உங்களுக்கு அவங்களோட தொடர்பே இல்லையா இடம்பெயர்ந்து போற மக்களோட?
இடம்பெயர்ந்து போற மக்களோட தொடர்பு ஏற்படுவன்னு சொன்னால் இங்கே ஆக நேரடியாக தொடர்பு காண முடியாது. ஏனென்று சொன்னால் டெலிஃபோன் வசதிகள் ஒன்றும் இல்லை, அங்கே போகவும் முடியாது. ஆகவே அங்கிருந்து வாரவர்களோட இப்போ உதாரணமாக அங்கிருந்து 2-3 குருக்கள் வந்தார்கள். இப்போ அவர்களோடு நாங்கள் நேரடியாக பேசி அவர்கள் மூலமாக கடிதங்களை கொடுத்து தான் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் தெரியும், சண்டைக்கு பிறகும் நாங்கள் அமைதி வேண்டும் தான், பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாங்கள் இதை தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த நேரத்தில் பிற நாடுகள் அவர்கள் எல்லாரும் இப்பொழுது வாய் பேசா மௌனிகளாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள்.
இப்போ நீங்க சொல்ல விரும்புறது என்ன இன்றைய நிலையை வச்சு?
இன்றைய நிலையிலே நான் அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிற என்னவென்று சொன்னால், இந்த பொதுமக்கள் அவர்கள் இந்த போராட்டத்தோடு நெருங்கி சம்பந்தப்படாதவர்கள். ஆகையினால அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், இதுதான் முக்கியமானது. இந்த போராட்டத்திலே அவர்கள் அநியாயமாக செத்துமடையக்கூடாது. அவர்களுடைய உயிர்களுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களும் இந்த நாட்டு பிரசைகள். ஆகையினால இந்த அரசாங்கமானது இந்த போராட்டத்தின் மத்தியிலேயும் இந்த இடம்பெயர்ந்து அங்கே பிடிபட்டிருக்கின்ற மக்களுக்கு அவருடைய உயிர்களுக்கு இவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றனர்.
நன்றி ஐயர் அவர்களே, வணக்கம்.